ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 14, ஜட இயற்கையின் முக்குணங்கள், பதம் 22-25, பாகம் 2. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் சமதுக்கா சுகா ஸ்வஸ்தாம் சமலோஷ்டாத்மகாஞ்சனாம் துல்ய பிரிய பிரியோதீர துல்யநிந்தாத்மசம்ஸ்துதிம் மானாபமானயோ துல்யம் துல்யமித்ராரிபக்ஷயோம் சர்வாரம்பாபரித்யாஹி குணாதீத ச உச்சதே. ஸ்ரீபகவானுவாச சமதுக்கசுகஸ்வஸ்தம் சமலோஷ்டாத்மகாஞ்சனம் துல்யப்ரியப்ரியோதீரம் துல்யநிந்தாத்மசம்ஸ்துதிம் மானாபமானயோ துல்யம் துல்யமித்ராரிபக்ஷயோம் சர்வாரம்பாபரித்யாஹி குணாதீத ச உச்சதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெயம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பாண்டுவின் மைந்தனே, பிரகாசம், பற்றுதல், மயக்கம் ஆகியவை தோன்றிருக்கும் போது அவற்றை வெறுக்காதவனும், அவை மறைந்திருக்கும் போது அவற்றிற்காக ஏக்கமடையாதவனும், இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும், குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும், தன்னில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும், மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும், பிரியமானவற்றில் பிரியமற்றவற்றிலும் சமநிலை உடையவனும், திடமானவனும், புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமமாக நிலை பெற்றவனும், நண்பனையும் எதிரியும் சமமாக நடத்துபவனும், எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகின்றான். ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகய சக்ஷுரன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 14, பதம் 22-25, பாகம் 2 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் அர்ஜுனனுக்கு விடை அளிக்கின்றார். எப்படி ஒரு மனிதன் சுத்த சத்துவம், ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற மனிதனுடைய அறிகுறிகள் யாவை எவ்வாறு நடந்து கொள்வான் அப்படிங்கிற கேள்விக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே அற்புதமாக பதிலளிக்கின்றார். இதெல்லாத்தையும் நம்ம கேட்கும் பொழுது ஒரு நிமிஷம் நமக்கே கொஞ்சம் தலை சுத்த ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா, லோகத்தில் இருப்பாங்களா மனிதர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்மளோட நிலைமையிலிருந்து யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரியும் இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வரணும். இதை நம்ம படித்து பார்க்கும்பொழுது இது மாதிரிலாம் வர முடியாது போல் தெரியுது. கண்ணுக்கு நேற்று பார்த்தோம், நம்ம கல்லையும் பொன்னையும் மண்ணையும் சமமாக கருதுவான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை என்ன முடியும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. அதாவது இமயமலை மேலே ஏறணும் அப்படின்னா ஒரு 4000 படிக்கட்டு இருக்கேன் அப்படின்னா, கீழே இருந்து அப்பாடா 4000 படிக்கட்டா, இதில் ஏற முடியுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தோம் அப்படின்னா ஏறவே மாட்டான். படபடன்னு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏறிக்கிட்டே இருக்கணும். 4000 படியாக இருந்தாலும் 5000 படியாக இருந்தாலும் ஏறுவோம், பகவான் கிருபையில் என்றைக்கே ஒரு நாள் ஏறிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஏறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட இலக்கை அடைய முடியும். அதுபோல் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்மலாம் முடியாது போல் இருக்கு அப்படின்னு விட்டுடவே கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் முயற்சி செய்வோம். பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து நமக்கு கை கொடுத்து நம்மளாம் தூக்கி விடுவார் அந்த சம்சார சாகரத்திலிருந்து. பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், பிரியமானவை பிரியமற்றவை இதில் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கின்றார். அதாவது பிரியமானவை அப்படின்னா நம்மளுடைய நோக்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம், பக்தர்களுக்கு பக்தி பாதையில் முன்னேறுவது நோக்கம். அதுக்கப்புறம் வந்து பகவானை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா சம்சாரதாவா நல்லலீதலோகா திருணைய காருண்ய கணாகணாத்வம். எப்படி ஒரு சம்சாரத்தில் நெருப்பை பற்றி எரிஞ்சிக்கிச்சு அப்படின்னா அங்கே வந்து மலை பொழியும் பொழுது அந்த நெருப்பு அணைந்து விடும். அதுபோல் இந்த சம்சாரம் அப்படிங்கிறது எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த எரிகின்ற சம்சாரத்தில் இந்த கிருஷ்ண பக்தி பகவத்கீதை அப்படிங்கின்ற கனமான மலை பொழிந்தால் இந்த மக்கள் அமைதி அடைவார்கள், ஆனந்தம் அடைவார்கள். அப்பொழுது அந்த இதுபோல் பக்தர்களுடைய நோக்கமாக இருக்கின்றன. அப்போ யார் யாரெல்லாம் வந்து உதவி செய்கிறார்களோ சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரியமாக இருப்போம். அதே சமயத்தில் நம்ம யாருன்னா உதவி கேட்குறோம் அப்படின்னா நம்ம அவங்க உதவி பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரியமற்றவனாக ஆகிவிடுவோம் சாதாரணமாக. ஆனால் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் பிரியமானவன், அதுக்கப்புறம் வந்து பிரியமற்றவன், இவன் இரண்டுமே சமமாக கருத வேண்டும். ஒரு மனிதன் உதவி செஞ்சாலும் உதவி செய்யலைனாலும் உதவி நம்ம வந்து பக்தர்கள் பொதுவாக எல்லோரிடத்திலும் சமமாக நண்பனாகவே எல்லோரையும் பாவிப்பார்கள். ஒரு மனிதன் இன்பத்தை செய்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் அவனிடம் சார் பக்தர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்னா சமநிலையுடன் நடந்து கொள்வார்கள். அதுபோல பிரியமானவனாக நம்ம பக்தி பிரச்சாரம் செய்வதற்கு உதவி செய்தாலும் உதவி செய்யாவிட்டாலும் நம் சமநோக்கத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் முதல்ல குறிப்பிடுகின்றான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி சமநோக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்மள்ட்ட யாருன்னா வந்து என்ன ஒரு சுவையான இனிப்பை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாக்கை சொடக்கம் போட்டுட்டு சாப்பிடுவோம். அதே யாருன்னா வந்து பாகக்காய் கொடுத்தாங்க அப்படின்னா டடடா மூஞ்சே நம்மளோட மூஞ்சி தானா, பாவக்காய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கசக்கும், சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே மூஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட மூஞ்சி தானா, யாருன்னா வந்து பாவக்காய் சாப்பிடும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே பாருங்க அப்படின்னாங்கன்னா இது நமக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சரியமாகிடும், இது நம்மளோட மூஞ்சி தானா இல்லை வேறவரோட மூஞ்சா அப்படின்ட்டு அந்தளவுக்கு நம்ம மூஞ்சை சுழிச்சிட்டு சாப்பிடுவோம். நம்ம ஸ்வீட்டு சாப்பிடும்போது என்ன பண்ணோம் வந்து ஆனந்தமாக சாப்பிட்டோம், அதே வந்து ஒரு பாவக்காய் சாப்பிடும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் பிடிக்காமல் சாப்பிட்றோம். ஆனால் வந்து எதுக்காண்டி சாப்பிட்றோம், ஸ்வீட்டு சாப்பிடும்போது சுரக்காம் போட்டு சாப்பிட்றோம், பாவக்காய் சாப்பிடும்பொழுது முகம் சுழிஞ்சு சாப்பிட்றோமே. ஆனால் வந்து சாப்பிட்றதுனுடைய நோக்கம் என்ன, உடலுக்கு சக்தி கிடைக்க வேண்டும், அதுதான் நோக்கம். அதாவது இது போல் பிரியமானவை பிரியமற்றவை இரண்டிலும் சமமாக எப்படி பாதிக்கிறது நம்ம வந்து எடுத்துக்கொள்வது அப்படின்னா இது போல் நம்ம ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் சரி இனிப்பு சாப்பிட்டாலும் சரி இல்லை வந்து நம்ம வந்து பாகற்காய் சாப்பிட்டாலும் சரி இரண்டுமே வந்து கடைசியில் என்னத்துக்கு அப்படின்னா உடலுக்கு வந்து சக்தியை கொடுப்பதற்காக. அப்போ எவன் ஒருவன் இதை தெரிந்து கொள்கின்றானோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாவக்காய் சாப்பிடுவாங்க, சரிங்க சாப்பிட்றேன். ஏன் அப்படின்னா இது வந்து உள்ளே போயிட்டு சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கலாம், இருந்தாலும் உள்ளே போயிட்டு வேலை செய்யும். ஸ்வீட்டும் அது போல் இனிப்பும் அது போல் தான். அதுபோல் நம்ம சமமான நிலையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றான். அதுக்கப்புறம் திடமானது ஏகேக குருநந்தனா பகுசாக்காக ஆனந்தசிய, அதாவது பக்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா திடமாக ஸ்திரமாக ஆசிலிஷ்யவா பாதர தம் பினஸ்துமாம் ஆதர்ஷனாமர் மகதம் கரோத்துவம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்கின்றார் பக்தன் அப்படிங்கிறவன் பகவான் வந்து கட்டி அணைத்தாலும் சரி உதைத்தாலும் எப்பொழுதுமே வந்து ஸ்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்த அப்படின்னா புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானத்தில் நம் சமநிலையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த சம்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில நேரத்தில் புகழ்வார்கள், சில நேரத்தில் வந்து இகழ்ச்சி செய்வார்கள், உடனே இகழ்ச்சி செய்வார்கள். அவர்களுக்கு நாம் பல முறை இதுக்கு வந்து உதாரணம் கொடுத்திருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய ஆசைகளை நாம் திருப்தி செய்யும் பொழுது புகழ்ச்சி புகழ்வார்கள். அவர்களுடைய ஆசைகளை விருப்பங்களை எப்பொழுது நாம் பூர்த்தி செய்யாமல் இருக்கின்றோமோ அப்போ இகழ்வார்கள். நம்ம இந்த இதை வந்து உதாரணத்தை வந்து சின்ன குழந்தைங்கள்ட்ட அருமையாக பார்க்கலாம். ஏதோ ஒரு குழந்தைகள் விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து ஓ ஆகோன்னு பாராட்டுவாங்க, குதிப்பாங்க. அதே வாங்கி தரல அப்படின்னா வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா குழந்தைகள் அப்பா எங்கள் அப்பா அம்மா யார் எதுவுமே வாங்கி தர மாட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அதுபோல் நம்மளும் வந்து கடவுளினுடைய குழந்தைகள், நம்மள என்ன பண்ணுறோம் பகவான் கொடுத்தார் அப்படின்னா பகவானை புகழ் பாடுகின்றோம், பகவான் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து இகழ்ச்சி செய்கின்றோம். அதுபோல இந்த சம்சாரத்தில் நம்மளையும் என்ன பண்ணுவார்கள் மனிதர்கள் அப்படின்னா, சில நேரத்தில் புகழ்வார்கள், சில நேரத்தில் இகழ்வார்கள். இதில் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். அதுபோல மானம் அவமானம், சில நேரத்தில் அவமானப்படுத்துவார்கள், சில நேரத்தில் வந்து இவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்வார்கள். இதையெல்லாம் நம்ம கண்டு கொள்ளாமல் நாம் எப்பொழுதும் சமமாக ஸ்திரமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சமநிலையுடன் இருப்பவனே சுத்த சுத்துவ நிலையில் இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவனுடைய அறிகுறி இதுபோன்று நடந்து கொள்வான் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கின்றார். இது எப்படி நண்பன் எதிரியும் இப்படி சமமாக அப்படின்னா, பக்தனை பொறுத்தவரையில் நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது. அப்புறம் என்னங்க அப்படின்னா எல்லாருமே சமோகம், சமோகம் சர்வபூதேஷு. எப்படி பகவான் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் சமமோ அதுபோல் பக்தனும் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, பக்தனுக்கு வந்து நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது, எல்லோருமே வந்து சமமானவர்கள். ஏன் அப்படின்னா, பக்தன் வந்து நமக்கு எப்போ வாழ்க்கையில் ஒருத்தன் நண்பனாகவும் ஒருத்தன் எதிரியாகவும் ஆவான், அவனுக்கு எதனா துன்பம் செஞ்சோம் அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், எதிரி ஆகிடுவான். ஆனால் பக்தனை பொறுத்தவரையில் நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது, எல்லோருக்குமே வந்து எப்பொழுதும் நல்லது செய்து கொண்டே தான் இருப்பார்கள். இருந்தாலும் சமுதாயத்தில் பக்தனுக்கும் எதிரிகள் உண்டு. எப்படி எதிரிகள் உண்டு அப்படின்னா, பக்தன் யாரையும் நண்பனாகவும் எதிரியாகவும் கருதுவதில்லை, ஆனால் அடுத்த மனிதர்கள் என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா நம்மளை வந்து எதிரியாக எடுத்துக்கொள்கின்றார்கள். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு எனக்கு நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது, நான் எல்லார்ட்டுமே சமமாக நடந்து கொள்கின்றேன். ஆனால் சில மனிதர்கள், பொறாமை பிடித்த மனிதர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, சில மனிதர்கள் என்னை நண்பனாகவும் சில மனிதர்களை என்னை எதிரியாகவும் பார்ப்பார்கள். அப்படி அவர்கள் எதிரியாக பார்த்தாலும் நான் சம நோக்கத்துடன் பழக வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஏன் அப்படின்னா, இந்த சம்சார சாகரத்தில் சில மனிதர்கள் திடீர்னு நண்பனாக இருப்பார்கள், திடீர்னு எதிரியாக மாறிவிடுவார்கள். அதை இன்னைக்கு எதிரியாக இருக்கவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நாளைக்கு நண்பனாக கூட மாறிவிடுவான். நம்ம இந்த உதாரணத்தை வந்து பார்க்கலாம், வந்து அரசியலில் மிக மிக முக்கியமாக பார்க்கலாம். இன்னைக்கு எவன்லாம் சண்டை போட்டானா நாளைக்கு அவன்லாம் வந்து நண்பன் ஆகிடுவான், இன்னைக்கு எவன்லாம் நண்பனாக இருக்கானோ அவன் நாளைக்கு வந்து பிரிஞ்சிடுவான். இதை இது எல்லாத்துக்குமே வந்து பணம் காரணம். பணம் வந்து பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா நண் எதிரி கூட நண்பன் ஆகிடுவான், பணத்தை கொடுக்கல அப்படின்னா நண்பன் கூட எதிரி ஆகி விடுவான். இதெல்லாமே வந்து காலத்தின் மாற்றத்தால் இதெல்லாம் வந்து மாறி மாறி ஏற்பாடுகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், நண்பனையும் எதிரியையும் சமமாக எடுத்துக்கொள், பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் அவன் பல நோக்கு செயல்களின் மீது பற்றுதல்கள் இல்லாமல் இருக்கின்றான். பல நோக்கு செயல்கள் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தையும் வந்து பலனை எதிர்பார்த்து எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எவன் ஒரு மனிதன் முக்குணங்களில் இருந்து விடுபட்டு இருக்கின்றானோ அவன் எதற்காக வேலை செய்கின்றான் அப்படின்னா, சம்சித்தி ஹரி தோஷனும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி அடைவதற்காக, திருப்தி செய்வதற்காகவே அவன் எந்த ஒரு செயலையும் செய்கின்றான். பகவான் திருப்தி அடைந்தால் அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார் அப்படின்னா, அவர் திருப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன தேவையோ அதெல்லாமே கிடைச்சிட போகுது. அதுபோல் பகவான் திருப்தி செய்வதே பக்தனுடைய கடமை. அதனால் அவன் பலனுக்கு செயல்களின் வரக்கூடிய பலன்களை வைத்து அவன் வேலை செய்வது கிடையவே கிடையாது. இது போன்ற உன்னதமான கருத்துக்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் குறிப்பிடுகின்றார். இந்த பதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்திலிருந்து உயர்வு பெற்று சுத்த சத்துவ நிலையில் இருப்பவனுடைய அறிகுறிகள் என்ன, அவன் எவ்வாறு நடந்து கொள்வான் அப்படிங்கிறத பற்றி இங்கே பகவான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அர்ஜுனர் இன்னொரு கேள்வியும் கேட்டார், அப்படி யார் ஒரு மனிதர் சத்துவம் ரஜஸ் தம குணத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் எவ்வாறு சுத்த சத்துவ நிலைக்கு உயர்வு பெறுவது அப்படிங்கிற கேள்வியும் கேட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அடுத்த ஸ்லோகத்தில் இதற்கான விடையை கொடுக்கின்றார், நம் நாளை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.